السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين. وقال نبينا مصطفى حبيب صلى الله عليه وآله وسلم: إذا أراد الله بعبد خيرا استعمله. قالوا: يا رسول الله، وكيف يستعمله؟ قال صلى الله عليه وآله وسلم: يوفقه لعمل صالح قبل موته. رواه أحمد. صدق رسول الله صلى الله عليه وآله وسلم. கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய தங்கையான அன்பான சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா கட்டங்களிலும் எங்கிருந்தாலும் எல்லா நிலையிலும் அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு ஒசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சங்கியா அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டிருப்பது அல்லாஹுடைய உதவி. அல்லாஹுடைய உதவி எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? இந்த சோதனையிலிருந்து நாம் எப்பொழுது இந்த சோதனையில் இருந்து பாதுகாக்கப்படுவோம் என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கிறோம். கண்ணியமான சங்கியா அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருமே அஞ்ச வேண்டிய தேவை கிடையாது, யாருமே பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வார். நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கண்ணியமான சங்கியா அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா இந்த மனித சமூகத்தை எதற்காக ஏன் படைத்திருக்கிறார்? இந்த மனித சமூகத்தை, ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ், பறவை இனத்தை மிருக இனத்தையும் அல்லாஹ், இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து படைப்பிடங்களையும் ஒரு நோக்கத்துக்காக, ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறார். கண்ணியமான சங்க அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம்மை அல்லாஹ் ஏன் படைத்திருக்கிறார்? நம்மை அல்லாஹ் படைத்ததனுடைய நோக்கம் என்ன? இந்த நோக்கத்தை நானும் நீங்களும் சரியாக புரிந்து கொள்வோம் என்றால், இந்த நோக்கத்தை சரியாக விளங்கிக் கொள்வோம் என்றால், இந்த சோதனையில் இருந்து, இந்த பயங்கரமான சூழலில் இருந்து அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொள்வதற்கு மிக இலகுவாக இருக்கும். நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நாம் மறந்து விடுவோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொள்வது, அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொள்ளக்கூடிய விதம், பெற்றுக் கொள்ளக்கூடிய பாதை, பெற்றுக் கொள்ளக்கூடிய நேரம் தாமதமாகி விடும். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை படைத்தனுடைய நோக்கம் நாளை மறுமையுடைய வாழ்க்கையை தயார் செய்து கொள்வதற்காக, அந்த சிராத்துடைய வாழ்க்கையை தயார் செய்து கொள்வதற்காக, அந்த மீசானுடைய வாழ்க்கையை தயார் செய்து கொள்வதற்காக, அந்த கியாமா அந்த மஹ்ஷர் மைதானத்துடைய வாழ்க்கையை தயார் செய்து கொள்வதற்காக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நம் எல்லோரையும் அல்லாஹ் படைத்திருக்கிறார். இந்த நம்பிக்கை, இந்த பயம், இந்த அச்சம் எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நிச்சயமானது கிடையாது, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை உறுதியானது கிடையாது. ஆனா வாழ்க்கை உறுதியானது அல்ல, மௌத்து உறுதியானது, மரணம் உறுதியானது, கியாமத் உறுதியானது, மஹ்ஷர் உறுதியானது, நாளைக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்ற இந்த விடயங்கள் உண்மையானது, உறுதியானது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், எங்களுடைய ஈமானை சீராக்கிக் கொள்ள வேண்டும். ஹஸ்ரத், நாம் ஒவ்வொருவரும் எண்ணிக்கொண்டிருப்பது என்னென்றால், நமக்கு மௌத்து கிடையாது, நாம் நிரந்தரமாக இந்த பூமியில் வாழப்போகிறோம். இப்பொழுது கூட நாம் எல்லோரும் வீட்டில் நாட்டுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வீட்டில் இருப்பதனுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது எங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இந்த நோயை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களை, வேணாம் என்று சொல்லல, நிச்சயமாக இதை செய்ய வேண்டும். ஆனால் இந்த உலகத்துடைய வாழ்க்கை உறுதியானது கிடையாது, இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது. அதனால தன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதா அம்சைத ஃபல அதன்துதிர் ஸபா, நீ மாலை நேரத்தை அடைந்தால் காலையை எதிர்பார்க்காதே. மாலையை அடைந்தால் காலையை நாங்கள் அடைவோமா என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி காலை நேரத்தை நீ அடைந்தால் மாலை நேரத்தை நீ எதிர்பார்க்காதே. ஏன்? நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்? மௌத்து எங்களை நெருங்கி கொண்டிருக்குது, மரணம் எங்களை நெருங்கி கொண்டிருக்குது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அழகாக சொல்லி காட்டினார்கள், இர்தஹிலத் துன்யா முதுபிரா, இந்த துனியாவுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவரும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் எங்களை பின்னோக்கி போய்கொண்டே இருக்குது. ஆகிராவுடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை, மௌத்துடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை எங்களை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்குது. ஆகிரா துனியாவுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கழிந்து போக போக ஆகிராவுடைய வாழ்க்கை எங்களை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்குது. சொல்லிட்டு சொன்னாங்க, லிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன், ஆகிராவுக்கென்றும் சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, துனியாவுக்கென்றும் சில பிள்ளைகள் இருக்கிறாங்க.
www.acmyc.com.
நானும் நீங்களும் யோசிப்போம், நாம் இருக்கக்கூடிய இந்த கட்டம், இந்த நேரம், நான் ஆகிராவுடைய குழந்தையா இல்ல நான் துனியாவுடைய குழந்தையா? நான் ஆகிராவுக்காக தயாராக இருக்கிறேனா இல்ல துனியாவுக்காக தயாராக கொண்டிருக்கிறேனா? அலி அல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் ஆகிராவுடைய பிள்ளைகளாக மாறிவிடுங்கள். வலா தகூனும் மின் அபுனா இத்துன்யா, துனியாவுடைய பிள்ளைகளாக ஆகிவிட வேண்டாம். ஆகிராவுடைய பிள்ளைகளாக மாறுங்க, துனியாவுடைய பிள்ளைகளாக ஆகிவிட வேண்டாம். ஏன்? நாம் இருக்கக்கூடிய இந்த நாள், இந்த நேரம் இபாதத் மாத்திரம் செய்ய முடியும், கேள்வி கணக்கு கிடையாது. குர்ஆன் ஓத முடியும், தொழ முடியும், ஜிக்ர் செய்ய முடியும், இஸ்திக்ஃபார் செய்ய முடியும், தர்மம் செய்ய முடியும், ஏராளமான இபாதத்துகளை செய்ய முடியும். ஆனா எந்த வித கேள்வி கணக்கும் கிடையாது. ஆனா வகதன், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில எந்த இபாதத்துமே செய்ய முடியாது. எந்த ஒரு உம்ராவும் செய்ய முடியாது, குர்ஆன் ஓத முடியாது, சலவாத்து சொல்ல முடியாது, ஜிக்ர் செய்ய முடியாது, இஸ்திக்ஃபார் செய்ய முடியாது. அந்த மறுமை இல்ல, எனக்கும் உங்களுக்கும் இபாதத் கிடையாது, வெறுமனே கேள்வி கணக்கு மாத்திரம் தான் என்பதை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இந்த துனியாவுடைய வாழ்க்கை நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்பதாக. குர்ஆன் கேட்கிறது, குர்ஆன் எங்களோட பேசுது, வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல், உங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஆது கூட்டம் எங்க, உங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமூது கூட்டம் எங்க, உங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஃபிரௌன் எங்க, உங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஹாமான் எங்க, உங்களுக்கு முன்னால வாழ்ந்த நும்ரூத் எங்க, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அன்பியாக்கள் எங்க, அவர்களுக்கே நாம் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கவில்லை. அப்படி என்றிருந்தால் நமக்கு இந்த பூமியில் நிரந்தரமாக வாழ முடியுமா? நிச்சயமாக முடியாது. நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாக மரணிக்க கூடியவர்கள். கண்ணியமான சகோதரர்களை, அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் வாழக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக மௌத்தை மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். மௌத்தை விட்டு யாரு அஞ்சு பயந்து ஓடினாலும் சரி, குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின், நீங்க மௌத்தை விட்டு அஞ்சு பயந்து ஓடுது பிரச்சனை இல்ல, ஆனா நீங்க எங்கு ஓடினாலும் உங்களுடைய அஜல் முடிந்து விட்டால் ஃபஇன்னஹு முலாகீக்கும், அந்த மரணம், அந்த மௌத்து நிச்சயமாக உங்களை சந்திக்கும். மௌத்தை விட்டும் யாரும் தப்பிக்க முடியாது. இந்த இந்த நவீன உலகத்துல விஞ்ஞானம் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு காற்று நுழைய முடியாத அளவுக்கு ஒரு கட்டிடத்தை கட்டிக்கொண்டாலும், ஒரு கட்டிடத்தை அமைத்துக் கொண்டாலும், குர்ஆன் சொல்லுது, ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா, நீங்கள் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் உங்களுடைய அஜல் முடிந்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் மரணித்தே ஆக வேண்டும். நான் ஏன் இந்த மௌத்தை பத்தி சொல்ல வாரேன் என்று சொன்னால், கண்ணியமான வாலிபர்களே, கண்ணியமான சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த மரணத்தை பத்தி இந்த நேரத்தில் யாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் ஒரு கட்டத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை அடைய வேண்டும். அந்த கட்டத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அது ரசூலாக இருக்கலாம், அது நபிமார்களாக இருக்கலாம், அவுலியாக்களாக இருக்கலாம், பெரும் பெரும் ஷேக்மார்களாக இருக்கலாம், அது பறவை இனமாக இருக்கலாம், மிருக இனமாக இருக்கலாம், ஊர்வனங்களாக இருக்கலாம், அல்லாஹினால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் அந்த கட்டத்தை அடைந்தே ஆக வேண்டும். அதுதான் சக்கராத்துடைய கட்டம், அதுதான் சக்கராத்துடைய கட்டம். இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய புகாரி ஷரீஃப்ல 4449 ஹதீஸாக ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய சக்கராத்துடைய கட்டத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்கராத்துடைய கட்டத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நானும் நீங்களும் அந்த சக்கராத்திலிருந்து தப்பிக்க முடியாது. இந்த சக்கராத்தில இருந்து நானும் நீங்களும் எங்களோட உயிர் பிரியும் போது மூன்று விதமான இபாதாத்துகள், மூன்று வகையான அமாட்கள், மூன்று வகையான வணக்கங்களை செய்வதற்காக அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்டால் தெளிவாக விளங்கி போங்க. சக்கராத்துடைய கட்டத்துல நானும் நீங்களும் மரணிக்க கூடிய நேரத்துல அல்லாஹ்விடத்துல மூன்று வகையான வணக்கங்களை, மூன்று வகையான இபாதாத்துகளை செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்டால் அவர்கள் பாவிகள், அவர்கள் அல்லாஹுடைய சாபத்துக்குரியவர்கள், அவர்கள் அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டும் தூரமானவர்கள், அவர்கள் அல்லாஹுடைய அருளை விட்டும் தூரமானவர்கள். யார் மரணிக்கும் பொழுது அல்லாஹிடத்தில் மூன்று வகையான இபாதத்துகளை செய்ய அனுமதி கேட்பார்களோ அவர்கள் கெட்டவர்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுது. யாரெல்லாம் இந்த மூன்று வகையான இபாதத்துகளையும் செய்வதற்கு அல்லாஹிடத்தில் அவகாசம் கேட்காமல் மரணிப்பார்களோ அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் சாலிஹீன்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்கிறது. கண்ணியமான சங்கையான அன்பான சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் ஏராளமான இபாதத்துகளை நமக்கு சொல்லியிருக்கிறார். குர்ஆன் என்பது வெறுமனே மௌத்தாகினவர்களுக்கு ஓதக்கூடியது அல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய ஷெய்த்தான விரட்டுவதற்காக வேண்டி மாத்திரம் ஓதக்கூடியது அல்ல, வெறுமனே மௌத்தாகி மக்பராவுக்கு போய் ஓதக்கூடியது அல்ல. குர்ஆன் என்பது ஒவ்வொரு நாளும் எங்களால் ஓதப்படக்கூடிய ஒன்று. குர்ஆன் என்பது அதனுடைய ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு ஆயத்தையும் விளங்கி எங்களுடைய வாழ்நாளில் எடுத்து நடத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். வெறுமனே குர்ஆன் ஓதுறது, வெறுமனே பயான் செய்யறது பயானுக்கு மார்க்ஸ் கிடைப்பதற்காக வேண்டி அல்ல, குர்ஆன் ஓதுவது கராத்துக்கு மார்க்ஸ் கிடைப்பதற்காக வேண்டி அல்ல. பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் ஒவ்வொருவரும் பேசப்படக்கூடிய விடயங்களை வாழ்வில் முடியுமான அளவுக்கு எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்யறது. அதற்காக வேண்டி தான் உபதேசங்களும் நசீகத்துகளும் எல்லா இடங்களிலும் செய்யப்படுறது நோக்கம் என்ன, எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். அல்ஹம்துலில்லாஹ் கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ் நிலதியார்களே, குர்ஆன்ல ஏராளமான இபாதத்துகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். உதாரணமாக அல்லாஹுடைய ரஹ்மத்தை எப்படி நாம் பெற்றுக் கொள்வது, அதற்குரிய சில இபாதத்துகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். அதே போல எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நாம் என்ன இபாதத்துகளை செய்ய வேண்டும் என்ற சில சாலிஹான இபாதத்துகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். அதே போன்று மேலான சுவனத்துக்கு நுழைவதற்காக நாம் எப்படிப்பட்ட இபாதத்துகளை செய்ய வேண்டும் என்பதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த கொடிய நரகம், நரக நெருப்பிலிருந்து, நரகத்துடைய வேதனையில் இருந்து நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது. வாழ்க்கையில வறுமையா, வாழ்க்கையில கஷ்டமா, நிம்மதி இல்லையா, சிக்கலா, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையா, சமூக வாழ்க்கையில பிரச்சனையா, என்ன செய்ய வேண்டும், அதற்கு என்ன இபாதத்துகள் செய்ய வேண்டும், அதற்கும் குர்ஆன் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டலை சொல்லி தருகிறது. அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ் உள்ளே குர்ஆன் ஹதீஸை எடுத்தால் ஏராளமான சாலிஹான இபாதத்துகளை, சாலிஹான வணக்க வழிபாடுகளை, நல்ல கர்மங்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிக்க வேண்டும். எதற்காக அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிக்க வேண்டும் எதற்காக என்று சொன்னால், ஒரு இபாதத்தை கேள்விப்பட்டால் நமக்கும் சஹாபாக்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா, ஒரு இபாதத்தை கேள்விப்பட்டால், ஒரு வணக்கத்தை, ஒரு சிக்கரை, ஒரு சலவாத்தை, ஒரு நல்ல காரியத்தை கேள்விப்பட்டால் நானும் நீங்களும் முடிவெடுப்பது எப்படி தெரியுமா, இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால எப்படியாவது இந்த இபாதத்தை செய்ய வேண்டும். நாம் எப்படி முடிவெடுப்போம், இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால எப்படியாவது இந்த இபாதத்தை செய்ய வேண்டும். ஆனா சஹாபாக்கள் அப்படி கிடையாது, அல்லாஹுடைய தூதருடைய தோழர்கள் அப்படி கிடையாது. ஒரு இபாதத்தை கேள்விப்பட்டால் அதே நிமிடத்தில் அதே நேரத்தில் அதே நாளில் செய்து முடிப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் அல்ல, உடனடியாக அந்த இபாதத்தை செய்வார்கள். ஆனால் நாம் ஒரு இபாதத்தை கேள்விப்பட்டால், ஒரு ஜிக்ரை, ஒரு சலவாத்தை, நல்ல விஷயத்தை கேள்விப்பட்டால், இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்களில் நம்மை நோக்கி ரமலான் வர இருக்கிறது, ரமலான் இருந்து செய்வோம். இன்னும் சிலர்கள் சொல்வார்கள் ரமலானுடைய கடைசி பத்திலிருந்து செய்வோம். இன்னும் சிலர்கள் சொல்வார்கள் பத்ர் சஹாபாக்குடைய திரும்பரும் அதிலிருந்து செய்வோம். இன்னும் சிலர்கள் சொல்வார்கள் ஷாபானுடைய பிறை 15 செய்வோம். இன்னும் சிலர்கள் முஹர்ரம் மாதம் வரட்டும், அது புது மாதம் புது வருடம், அதிலிருந்து ஆரம்பிப்போம். இன்னும் சிலர்கள் சொல்வார்கள் தில் ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பத்தில செய்வோம். இன்னும் சிலர்கள் ரபீல் அவ்வல் மாதம் வரட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம், அதிலிருந்து செய்வோம் என்று இபாதத்துக்கு ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை, அதாவது சிலர்கள் சகுனம் பார்ப்பதை போன்று நாமும் இபாதத்துகள் செய்வதற்கு சகுனம் பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் நல்ல இபாதத்துகளை, சாலிஹான ஆமாக்களை, நல்ல கர்மங்களை செய்வதற்கு அழைக்கும் போது குர்ஆன் எப்படி நம்மை அழைக்கிறது? குர்ஆன் எங்களை அழைக்கும் போது, குர்ஆன் எங்களை அழைக்கும் போது தெளிவாக குர்ஆன் சொல்லுது, அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹுடைய மக்களத்தின் பக்கமும் வாருங்கள் என்று குர்ஆன் சொல்லும் போது எப்படி அழைக்கிறது தெரியுமா? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா. மெதுவாக, தாமதமாக, கிடைத்த நேரத்தில், உங்களுக்கு முடியுமான நேரத்தில். குர்ஆன் அப்படி அழைக்கல்ல, மிக அவசரமாக, மிக அவசரமாக, மிக அவசரமாக அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் ஜன்னாவின் பக்கமும் சுவனத்தின் பக்கமும் வாங்க என்று குர்ஆன் எங்களை விளிக்கிறது, குர்ஆன் எங்களை அழைக்கிறது. குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்லும் போது, நன்மையான கர்மம் செய்கின்ற விடயத்தில் ஃபஸ்தபிகுல் கைராத், ஒருவருக்கொருவர் முந்திக்கோங்க, போட்டி போட்டுக்கோங்க. இன்றைக்கு துனியாவுடைய விஷயத்துல நாங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்யறோம், இன்றைக்கு காஃபி போடப்பட்டிருக்குது, இன்றைக்கு ஊரடங்கு சட்டம் போடப்பட்டிருக்குது, அந்த 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 வியாபாரத்தில் ஒரு பொருள் விற்க வைக்கப்பட்டிருக்குது, அவருக்கு முன்னால் நான் போய் எடுக்கணும், இவருக்கு முன்னால் நான் போய் எடுக்கணும், அவர் இப்படி வியாபாரம் செய்தாரா நான் அப்படி வியாபாரம் செய்யணும், அவர் இங்கிருந்து இம்போர்ட் பண்றாரா நான் இந்த நாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணணும். துனியாவுடைய விஷயத்துல நாங்க ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடுகிறோம், தவறண்டி சொல்லல. ஆனா இபாதத்துடைய விஷயத்துல, ஆமாக்களுடைய விஷயத்துல, நல்ல கர்மங்களுடைய விஷயத்துல நானும் நீங்களும் போட்டி போடுவதற்கு தயார் கிடையாது, விருப்பம் கிடையாது, அதற்கு முயற்சி செய்வதும் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுது நன்மையான விஷயத்துல, அது எதுவாக இருந்தாலும் சரி, குர்ஆன் குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்பட்ட விடயமா, ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு நீங்க அதை செய்துக்கோங்க என்று குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி ஃபித்னா, பயங்கரமான சோதனையான காலம் வருவதற்கு முன்னால் நல்ல இபாதத்துகள் செய்வதில் நீங்க ஒருவருக்கொருவர் முந்திக்கோங்க, நல்ல விஷயங்கள் செய்து கொள்வதில் நீங்க ஒருவருக்கொருவர் முந்திக்கோங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மிக அழகாக சொன்னார்கள், ஃபித்னாவுடைய காலம், பயங்கரமான காலம், பயங்கரமான சோதனையான காலம் உங்களை முன்னோக்கி வருவதற்கு முன்னால் நல்ல விடயங்கள் செய்வதில் ஒருவருக்கொருவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி இன்னும் ஒரு ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஹதீஸ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி சபா, ஏழு கர்மங்கள் வருகின்ற விஷயத்துல, ஏழு காரியங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நல்ல இபாதத்துகள் செய்வதை, இபாதத்துகள் செய்வதை நீங்கள் முந்திக்கோங்க. கண்ணியமான வாலிபர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிப பெண்களே, சகோதரிகளே, நாங்கள் இன்றைக்கு ஒவ்வொருவரும் எங்களுடைய கரங்களில் தொலைபேசியை பல மணித்தியாலங்கள் வைத்து பாவிக்கிறோம், பல மணித்தியாலங்கள் வைத்து பாவிக்கிறோம். இதே கரத்தால எங்களுக்கு குர்ஆனை பிடிப்பதற்கு நேரம் கிடையாது, இதே கரத்தால நல்ல கர்மங்கள் செய்வதற்கு நேரம் கிடையாது, இந்த இரண்டு கரங்களையும் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு நேரம் கிடையாது. ஆனால் இதே கரத்தால பல மணித்தியால கணக்கு தேவையில்லாத காரியங்களில் இந்த கையை, இந்த விரட்களை பயன்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை ஒவ்வொருவரும் மிக கவனமாக கேளுங்கள், மிக கவனமாக கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழு விடயங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் இபாதை செய்வதில் முந்திக்கோங்க, வந்துட்டு சொன்னா இபாதை செய்வது கஷ்டமாகிடும். முதலாவது சொன்னார்கள், ஃபக்ரன் முன்சியா, வறுமையில் ஆழ்த்தக்கூடிய, அதாவது மறதியில் ஆழ்த்தக்கூடிய வறுமை. இன்றைக்கு நம்மில் பலர்கள் வறுமையுடைய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணம் இருப்பவர்களும் வறுமையில் தான் இருக்கிறார்கள். ஏன்? விரும்பிய கூடிய பொருளை வாங்க முடியாது, பணம் இருக்குது இன்னைக்கு நாங்கள் சில நாடுகளில் பார்க்கிறோம், இன்னைக்கு இணைய வலைத்தளங்களில் பார்த்தால் பணங்களை பாதையில் தூக்கி எறிந்திருக்கிறார்கள். பணத்தால் எதையும் சாதிக்க முடியாது, பணத்தை தூக்கி பாதைகளில் இருந்திருக்கிறார்கள். பசியின் காரணமாக சில நாடுகளில் இன்னைக்கு அவங்க அவங்களுடைய அதாவது கிச்சனில் தூக்கில் இடப்பட்ட காட்சிகளை பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரி, வறுமை வந்துட்டா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாத்திரும். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வறுமை வருவதற்கு முன்னால் நீங்க நல்ல விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. அதே மாதிரி சொன்னார்கள், உங்க அநீதியில் இழைக்கக்கூடிய செல்வம் என்பது ஒரு நியமத்தான், ஆனா அந்த செல்வம் நமக்கு சோதனையாக மாறிவிடும். இன்னைக்கு நிறைய வாப்பமார் அவங்களோட சொத்தை விட்டுட்டு மௌத்தாகிறாங்க, மௌத்துக்கு பின்னாலும் கபர்ல நிம்மதியாக வாழலாம். ஏன், அந்த சொத்தை கொண்டு, அந்த பணத்தை, அந்த வெல்த்தை கொண்டு குழந்தைகள் ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி பாவம் செய்கிறாங்க. அந்த பணத்துக்காக, அந்த சொத்துக்காக, அந்த வீட்டுக்காக தங்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு ஃபித்னாக்களை உருவாக்குவதை நாம் பார்க்கிறோம். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய பணம் செல்வம் வருவதற்கு முன்னால் நல்ல விஷயங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. அதே மாதிரி சொன்னார்கள், அவ் மரதம் முஃப்ஸிதா, கெடுதியை உண்டாக்கக்கூடிய நோய். ஒரு நோய் வந்துட்டு சொன்னா நாங்க பல நாட்கள் நல்ல முறையில இபாதை செஞ்சிருப்போம். இன்னைக்கு அல்லாஹ் மன்னிக்கோனும், நிறைய நோயாளிகள் படுத்த படுக்கையில் இருந்து கவலையோட அச்சத்தோட அல்லாஹிடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு பூரண ஷிஃபாவத்தா, எங்களுக்கு பூரண ஆரோக்கியத்தை தா, தேக ஆரோக்கியத்தை தா. அல்லாஹுடைய தூதர் அதிகமாக கேட்ட துவா என்ன தெரியுமா, அல்லாஹுடைய தூதர் ஹிதாயத்துக்கு பின்னால கேட்ட முதல் துவா என்ன தெரியுமா, யா அல்லாஹ் எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தா. அல்லாஹுடைய தூதர் காலையிலும் மாலையிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதிகமாக அல்லாஹிடத்தில் கேட்ட ஒரு துவா தான், யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்துடு. கண்ணியமான சகோதரர்களை, உடல்ல ஒரு ஆரோக்கியமான அற்ற தேக ஆரோக்கியம் இல்லாமல் போய்விட்டால், எங்களுக்கு சுகம் இல்லாமல் போய்விட்டால், அல்லாஹ் பாதுகாக்கணும், நாங்கள் விரும்பிய இபாதத்தை விரும்பிய நேரத்தில் செய்ய முடியாது, பரவான கொள்கைகளை கூட தொட முடியாத ஒரு நிலைமை உண்டாகிடும். அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அவ் ஹரமம் முனஃபிதா, அதாவது உங்களுக்கு பலகீனத்தை உண்டாக்கக்கூடிய முதுமை வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல கர்மங்களில் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. அதே மாதிரி சொன்னார்கள், அவ் மௌத்தன் முஜிஹிதா, மௌத் என்று சொல்வது அதாவது சொல்லி சொல்லி வருகின்ற ஒரு விடயம் கிடையாது, திடீரென்று மௌத் எங்களை நோக்கி வரலாம். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், திடீர் மரணம், திடீர் மௌத்து உங்களை வந்து அடைவதற்கு முன்னால் நல்ல விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. கண்ணியமான வாலிபர், அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், தஜ்ஜால் வருவதற்கு முன்னால், கியாமத் வருவதற்கு முன்னால், இப்படி ஏழு விடயங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸுடைய ஆரம்பம் என்னென்றா, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நல்ல விடயங்கள் செய்யறதுல உங்களை நீங்க அவசரப்படுத்திக்கோங்க. அல்லாஹுடைய தூதர் இன்னொரு இடத்துல சொன்னாங்க, எல்லா விடயங்களையும் எங்களுக்கு அமைதி தேவை, ஆனால் இல்லா ஃபி அமலில் ஆகிரா, ஆகிராவுடைய அமலுடைய விஷயத்துல அல்ல, இபாதத்துகள் செய்யும் போது அவசரப்படுத்தான் வேணும், நல்ல கர்மங்களை கேள்விப்பட்டால் உடனடியாக செய்யணும், ஆனால் துனியாவுடைய விடயங்கள் வரும் போதே அமைதியாக மஷூரா செய்து இஸ்திஹாரா செய்து செய்யுங்க. ஆனா இபாதத்துகள் வரும் போதே, நல்ல ஆமாட்கள் வரும் போதே, ஒரு ஜிக்ரை கேள்விப்படுகிறோம், ஒரு நல்ல ஒரு சலவாத்தை கேள்விப்படுகிறோம், நல்லொரு அமலை செய்வதற்கு ஒரு அவகாசம் கிடைக்குது என்று சொன்னால் இதற்கு நேரம் காலம் பார்ப்பதல்ல. நேரம் காலம் பார்த்து செய்யக்கூடிய சில இபாதத்துகள் இருக்குது, ஆனா இஸ்திக்ஃபார்கள் சலவாத்துகள் இது நேரம் காலம் பார்த்து செய்யக்கூடியதும் அல்ல. முடியுமான அளவுக்கு நாங்க எங்களை இபாதத்துல ஈடுபடுத்திக் கொள்றது. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக அழகான ஒரு சம்பவம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. முதலாவது காரணம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய அந்த நிலைமையில் இருந்து அவர்கள் நீங்கி இருந்தார்கள். அவர்கள் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய சக்தி உடல்ல கிடையாது. குர்ஆன் சொல்லுது, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிறார்கள். அதே மாதிரி மனைவியும் மலடியாக இருக்கிறார், குழந்தை பாக்கியம் பெற, அதாவது குழந்தை பாக்கியம் பெறுகின்ற அந்த சக்தி இல்லாமல் ஒரு ஆக்கிர் மலடியாக இருக்கிறார். குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் ஜக்கரியா சொல்கிறார்கள், யா அல்லாஹ் உம்ராதி ஆக்கிரேன, மனைவி மலடியாக இருக்கிறார். அப்படி இருந்தும் அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தையை கொடுத்தார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா என்ற ஒரு அழகான குழந்தை பாக்கியத்தை, யஹ்யா என்ற குழந்தை அல்லாஹ் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? ஆச்சரியமான ஒரு சம்பவம். குர்ஆன் அல்லாஹ் அழகாக சொல்கிறார், நாங்க ஏன் தெரியுமா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தைய கொடுத்தோம், இந்த ஜக்கரியாவும் இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத், நல்ல விடயங்கள் செய்வதில் சாலிஹான இபாதத்துகள் செய்வதில் ஒருவருக்கொருவர் போட்டி போடக்கூடியவர்களாக ஒருவருக்கொருவர் விரையக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் நாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் கூறுகிறது, நாம் எல்லோரும் அல்லாஹ் இடத்தில் துஆ கேட்கிறோம், யா அல்லாஹ் என்னொரு சாலிஹீனாக மௌத்தாக்க வைத்திரு, என்னொரு சாலிஹீனாக வாழ வச்சிரு, நான் சாலிஹீன்களோடு எங்களை சேர்த்திருந்து நாங்க துஆ கேட்கிறோம். குர்ஆன் சொல்லுது சாலிஹீன் என்றா யாரு தெரியுமா? சாலிஹீன் என்றா யார்? அழகான சூரத்தில் இருப்பவரா இல்ல 5-10 உம்ராக்கள் ஹஜ்ஜுகள் செய்தவர்களா? குர்ஆன் யாரை சாலிஹீன் என்று சொல்லுது? யுக்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை கொண்டும் மறுமையை கொண்டும் ஈமான் கொண்டவர்கள் சாலிஹீன்கள். வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹௌன அனில் முன்கர், நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள். வயுஸாரிஊன ஃபில் கைராத், வயுஸாரிஊன ஃபில் கைராத், நல்ல விஷயங்களை நல்ல கர்மங்கள் செய்வதில் அவர்கள் முந்திக் கொள்வார்கள். வஉலாஇக மினஸ் ஸாலிஹீன், இவர்கள் தான் ஸாலிஹீன்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தஅவத்துக்கும் இபாதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நாம் வீட்டில் இருக்கிறோம், நமக்கு தஅவத் கொடுப்பதற்கு. இபாதத் என்றால் என்ன? தஅவத் என்றால் என்ன? கண்ணியமான சகோதரர்களே, நான் ஒரு ஜிக்ரை செய்கிறேன், நான் குர்ஆன் ஓதுறேன், நான் முன்பின் சுன்னத்துகளை தொழுகிறேன், பரதான தொழுகைகளை தொழுகிறேன், இதற்கு பேர் இபாதத். இந்த தொழக்கூடிய தொழுகைகளை செய்யக்கூடிய ஜிக்ர்களை நான் என்னுடைய குழந்தைகளுக்கு சொல்றேன், நீங்களும் ஜிக்ர் செய்யுங்க, நீங்களும் குர்ஆன் ஓதுங்க, என் மனைவியை பார்த்து சொல்றேன், நீங்களும் குர்ஆன் ஓதுங்க, நீங்களும் முன்பின் சுன்னத்தை தொழுங்க, நீங்களும் காலை மாலை அஸ்காரங்கள் ஓதுங்கண்டா, இதற்கு பேர் தஅவத். வீட்டுக்குள்ள நல்ல ஒரு சந்தர்ப்பம், இபாதத் செய்வதற்கும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், தஅவத் கொடுப்பதற்கும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபா பெருமக்கள் ஒரு தடவை அல்லாஹுடைய தூதரிடத்தில் வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், அன்சாரி சஹாபாக்கள் எங்களை போன்று இபாதத் செய்கிறார்கள், எங்களை போன்று தொழுகிறார்கள், எங்களை போன்று ஜிக்ர் செய்கிறார்கள், எங்களை போன்று உம்ரா ஹஜ் எல்லாம் செய்றாங்க. ஆனா இந்த முஹாஜிரீன்களுக்குள்ள கவலை என்னென்றா, யார சூழல்லா அன்சாரி சஹாபாக்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்யறாங்க, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறாங்க, சதகாக்கள் கொடுக்கறாங்க. ஆனா நாங்களோ வறுமையில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள், எளிமையான சஹாபாக்கள், எங்களால அந்த இபாதத்தை செய்ய முடியாது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு இபாதத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா, ஒரு வணக்கத்தை, ஒரு ஜிக்ரை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? யார சூழல்லா கட்டாயமாக சொல்லித்தாங்க, நாங்க அதை செய்யறோம் சொன்னாங்க. இன்னைக்கு நாங்க தொழுது முடிந்து அவசரமாக எழும்பி ஓடுறோம், ஜிக்ர் செய்ய கூட நேரம் இல்லை. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, தொழுகைக்கு பின்னால சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் இந்த 34 தடவை செய்யுங்க, அல்லது 33 தடவை செய்யுங்க. உங்களுக்கு நீங்க முந்திய உங்களை முன் இபாதத்தில் நன்மை முந்திய சஹாபாக்களை உங்களுக்கு இந்த ஜிக்ரின் மூலமாக அவர்களை முந்திக் கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ், இந்த ஏழை எளிய சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ் இந்த ஜிக்ரை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். வீட்டிலிருந்து, அதாவது பள்ளியிலிருந்து, இந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த ஜிக்ரை அவர்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இது அன்சாரி சஹாபாக்களுக்கு கேள்விப்படுவது. இந்த ஏழை எளிய சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஜிக்ரை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக எங்களை அவர்கள் நன்மை ரீதியாக பிடித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் இந்த ஜிக்ரை செய்கிறார்கள் என்ற இந்த சம்பவத்தை, இந்த ஹதீஸை கேள்விப்பட்டவுடன் பணக்கார சஹாபாக்களும் இந்த ஜிக்ரை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஏழை சஹாபாக்களுக்கு சரியான கவலை. அல்லாஹுடைய தூதரிடத்தில் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு பிரத்யேகமாக நீங்க சொல்லி தந்த இந்த ஜிக்ரை பணக்கார சஹாபாக்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, நான் என்ன செய்யறது? அல்லாஹுடைய ஒரு பதில், இது அல்லாஹுடைய ஒரு ரஹ்மத், அவன் விரும்பியவர்களுக்கு கொடுக்கிறான். கண்ணியமான சகோதரர்களை, அல்லாஹ் நல்லடியார்களே, அதாவது சஹாபாக்கள் எப்பொழுதும் நன்மையான விஷயத்தில் ஒருவருக்கொருவர் போட்டி போடக்கூடியவர்களாக முந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு யுத்தம், பத்ர் யுத்தத்தில் சில சஹாபாக்களுக்கு, அதாவது பங்கு பெறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல, கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. இந்த நேரத்தில் அனஸ் இப்னு நஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு யுத்தம் வந்தால் நான் யார் என்பதை அல்லாஹுக்கு காட்டுவேன், என்னுடைய என்னுடைய இஹ்லாஸை என்னுடைய வீரத்தை அல்லாஹ்விடத்தில் நான் சமர்ப்பிப்பேன். அப்படி இருக்கும் போது உஹத் யுத்தம் வரும். உடனே அனஸ் இப்னு நலர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உஹத் யுத்தத்தில் மிக வேகமாக போய் சொன்னார்கள், உஹத் மலைக்கு பின்னாலிருந்து சுவனத்துடைய நறுமணத்தை நான் நுகர்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு போய் அந்த உஹத் களத்தில் அவர்கள் ஷஹீதாகிறார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு சஹாபாக்களுடைய ஜனாதாக்களும் விற்கப்பட்டிருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, இது யாரு, இது துலைபிபுடைய ஜனாதா, இது யாரு, இது முஸ்அபுடைய ஜனாதா, இது யாரு, இது வந்து அதாவது சஅத் ரலியல்லாஹுடைய ஜனாதா, இது யாரு, ஹம்சாவுடைய ஜனாதா, இன்னொரு ஜனாதா இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, இது யாருடைய ஜனாதா, அதாவது உடலெல்லாம் சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்குது. நீண்ட நேரத்துக்கு பின்னால் சொல்லப்பட்டுச்சு, இதுதான் அனஸ் இப்னு நஃபர் ரலியல்லாஹுடைய ஜனாதா, அவர்களுடைய பொடி என்று சொல்லப்பட்டுச்சு. நான் ஏன் இதை சொல்றேன் என்றா, கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்கள் நன்மையான விஷயங்களில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டாங்க. அல்லாஹ் வீட்டில் இருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் நல்லொரு ஓய்வு நேரத்தை தந்திருக்கிறார். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் மஹ்லூக் அதாவது படைப்பினங்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு நூத்துக்கு நூறு குறைஞ்சிட்டு, நூத்துக்கு நூறு குறைஞ்சிட்டு. வியாபாரத்தோடு இந்த தொடர்பும் இல்ல, எங்களுக்கு போக்குவரத்து தொடர்புகள் இல்ல, வீட்டுல இருக்கிறோம், யாரிடத்திலையும் அனுமதி கேட்க வேண்டிய தேவையில்ல. உஸ்தாத் மஃபாஸ் முஃப்தி ஹஸ்ர சொன்னது போல, இப்பொழுது நாங்க யாரிடத்திலும் பெர்மிஷன் கேட்க வேண்டிய தேவையில்லை, யாரிடத்திலும் பெர்மிட் எடுக்க வேண்டிய தேவையில்லை. குர்ஆன் ஓதலாம், ஜிக்ர் செய்யலாம், வீட்டுல இமான் ஜமாத் நடத்தலாம், சாலிஹான நல்ல அமற்கல்ல எங்களை நாங்க ஈடுபடுத்தி கொள்ளலாம். நான் ஏன் சாலிஹான இபாதாத்துகளை முதலாவது பேசினேன் என்றால், நான் இந்த பயானுடைய ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை சொன்னேன், யாரெல்லாம் மரணிக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் மூன்று வகையான இபாதாத்துகளை வணக்கங்களை செய்ய அனுமதி கேட்பார்களோ அவர்கள் பாவிகள், அவர்கள் பாவிகள். அதில் முதலாவது அதாவது அதில் ஒரு அமல் என்னென்று சொன்னால், குர்ஆன் சொல்லுது யாரு மரணிக்கும் போது, ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத் கால ரப்பி ர்ஜிஊன் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரஃப்து கல்லா, மரணிக்கும் போது சாலிஹான இபாதத்துகள் செய்வதற்கு யார் அனுமதி கேட்பார்களோ, சாலிஹான ஆமாக்கள் செய்வதற்கு சக்கராத்தில் யார் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களோ. கனிமான சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுது இவர்கள் பாவி என்று சொல்லுது. சக்கராத்து நிலைமையில யாரு சாலிஹான இபாதத்துகள் செய்ய அனுமதி கேட்காமல் மரணிப்பார்களோ இவர்கள் தான் நல்லவர்கள், நல்ல மனிதர்கள், சாலிஹீன்கள் என்பதை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, வீட்டில் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஓய்வு நேரம், அதாவது வீட்டில் ஓய்வாக இருக்கிறோம், வாலிபர்கள் கூடுதலான நேரம் நாங்கள் ஓய்வாக இருக்கிறோம், இந்த ஓய்வு நேரத்தை எதுக்காக பயன்படுத்துறது, அல்லாவுக்காக பயன்படுத்துவோம், தீனுக்காக பயன்படுத்துவோம், எங்களால் முடிந்த அளவு பல குர்ஆன்களை தமாம் செய்வோம், முடியுமான அளவுக்கு நஃபலான தொழுகைகளை வீட்டில் அதிகமாக தொழுவோம், முடியுமான அளவுக்கு தொழுகையில குர்ஆன் ஓதுவோம், அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஹிஸ்புடைய ஹிஸ்புல் குர்ஆன் குர்ஆனுடைய மஜ்லிஸை வீட்டில் நடத்துவோம். இப்படி சாலிஹான இபாதத்துகளை நாங்க வீட்டில் அதிகமாக செய்யறதுக்கு முயற்சி செய்யறது. அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களே, நாம் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள், நாம் யாரும் சுத்தவாளிகள் கிடையாது. எங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு கஷ்டத்துல பாவம் செஞ்சிருப்போம், ஆனா எங்கட பாவத்தெல்லாம் மறைச்சிருக்கிறாள், எங்கட பாவத்தெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறாள். நாங்க செஞ்ச பாவம் எங்களுக்கும் எங்களுடைய ரப்புக்கும் தான் தெரியும். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்துல யாருக்கும் சொல்ல முடியாது, எந்த ஒரு ஜமாத்தினருக்கும் எந்த ஒரு தரீக்காவுக்கும் சொல்ல முடியாது, இந்த தரீக்காவாதிய அல்லாஹ் மன்னிக்க மாட்டார், இந்த ஜமாத்தினரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார், இவர் காஃபிர், இவருக்கு அல்லாட மன்னிப்பு கிடைக்காது, இவர் நரகவாதி என்று சொல்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது, எனக்கும் உங்களுக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. யாரையும் பார்த்து பாவி என்று கை நீட்டுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. ஏனென்று சொன்னால், நானும் நீங்களும் நபி கிடையாது, நானும் நீங்களும் மாசூமிகள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் கிடையாது. நாங்களும் பாவம் செய்கிறோம், எங்களோட வாழ்க்கையிலும் பாவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இந்த பாவங்களை அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான். ஏன் அல்லாஹ் சொல்கிறார், இப்னு ஆதம் லவ் பலகத் துனூபுக்க ஆனான சமா, ஆதமுடைய மகனே, நீ வானத்துடைய முகத்தளவுக்கு பாவங்கள் செய்திருந்தாலும் எனக்கு நீ தௌபா செய்தால் உன்னை நான் நிச்சயமாக மன்னிப்பேன், உன்னை மன்னிப்பதற்கு நான் காத்திருக்கிறேன். அல்லாஹ் நிச்சயமாக எங்களை மன்னிப்பான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரும் யாரையும் பார்த்து உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் என்று சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளைய கியாமத்துடைய நாளையில ரெண்டு மனிதர்கள் அல்லாஹ் எழுப்புவார். ரெண்டு மனிதர்கள் அல்லாஹ் எழுப்பி, ஒரு மனிதன் யாருன்னு சொன்னால், நல்ல மனிதன் வாழ்க்கையில அவருடைய வாழ்நாளில் இன்னொரு மனிதனை பார்த்து பாவம் செய்த ஒரு மனிதனை பார்த்து சொல்லுவாரு, உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நீ நரகவாதி. இப்ப இரண்டு பேரையும் அல்லாஹ் எழுப்பி கியாமத்துல கேட்பான், உனக்கு யார் அனுமதி தந்தது, யார் உனக்கு ரைட்ஸ், அதாவது உனக்கு யார் உரிமை தந்தது நான் இவனை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு. இப்பொழுது அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய விடயத்தில் நீ கையை வைத்திருக்கிறாய், நீ யாரை மன்னிக்க மாட்டாய் என்று சொன்னாயோ அவனை நான் மன்னித்து விட்டேன், உன்னை நான் மன்னிக்க மாட்டேன், நீ நரகத்துக்கு போ என்று. மன்னிக்க மாட்டேன், அதாவது மன்னிக்க மாட்டார், மன்னிக்க மாட்டார் என்று யாரை பார்த்து யார் சொன்னாரோ அவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், மற்றவருக்கெல்லாம் மன்னிப்பை கொடுத்து சுவர்க்கத்துக்கு நுழைய வைப்பான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் தெளிவாக சொல்லுது, யுரீதுல்லாஹ் அய்யதுப அலைக்கும், எங்கட பாவங்களை குற்றங்கள் அல்லாஹ் மன்னிக்க விரும்புகிறார், எங்கட பாவங்களை தவறுகள் அல்லாஹ் மன்னிக்க ஆசைப்படுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்று சொன்னால், 100 கொலை செய்தவர்களை மன்னித்திருக்கிறார், வஹீ ரலியல்லாஹு அவர்களை மன்னித்திருக்கிறார், ஹிண்டாவை மன்னித்திருக்கிறார், அதே மாதிரி மிக பெரும் பெரும் பாவிகளை எல்லாம் மன்னித்திருக்கிறார் என்று சொன்னால், என்னையும் உங்களையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? நிச்சயமாக அல்லாஹ் எங்களை மன்னிப்பார், ஆனால் எங்களோட பாவத்தை விட்டு எங்களை நாங்கள் தூரமாக்கிக் கொள்ளோம். அதாவது கண்ணியமான சகோதரர், சில மக்கள் இருக்கிறாங்க, அதாவது நான் யாரையும் பார்த்து, அதாவது யாரையும் சுற்றி காட்டி பேசணும் என்று பேசல, சிலர்களுக்கு பேச்சாற்றல் இருக்கும், அந்த பேச்சாற்றலை கொண்டு மற்றவர்களை தாழ்த்துவாங்க, அவர் பாவி, அவர் கெட்டவர், அவர் மோசமானவர், அவருக்கு அவருடைய எல்லா குறைகளையும் அதாவது இணைய தளங்கள்ல கொட்டி தீர்ப்பாரு. ஆனா அவருக்கு தெரியும், அவருடைய பர்சனல் வாழ்க்கையில அவர் என்னென்ன பாவம் செஞ்சிருக்கிறார் என்று தெரியும். எனக்கு தெரியும் நான் என்ன பாவம் செய்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பாவம் செய்திருக்கிறது. ஆனா நான் செஞ்ச பாவம் உங்களுக்கு தெரியாது, நீங்க செஞ்ச பாவம் எனக்கு தெரியாது, ஆனா நாங்க இரண்டு பேர்களும் இரண்டு கூட்டங்களும் செய்த பாவத்தை அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த பாவத்தை மன்னிக்கல்லா காத்திருக்கிறார். நாங்க தௌபா செய்தா எங்கட ரப்பு, அதாவது 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 பகீல் கிடையாது, எங்கட ரப்பு மிகவும் இரக்க உள்ளவன், மிகவும் கருணை உள்ளவன், எங்களுடைய எல்லா தவறுகளை போக்குவதற்கு அழிப்பதற்கல்லா காத்திருக்கிறார். ஆனா கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ஹதீஸ முக்கியமாக வாலிப வாலிப பெண்கள் மிக கவனமாக கேளுங்கள். ஒவ்வொரு வாலிப பெண்களையும் ஒவ்வொரு வாலிபர்களையும் பார்த்து சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சில மக்கள் இருப்பாங்க வெளிரங்கத்துல பார்த்தா மிக பெரும் பெரும் இபாதாத்துகள் எல்லாம் செய்வாங்க, நல்ல ஆமாட்கள் எல்லாம் செய்வாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, ஜிக்ர் செய்வாங்க, சுஜூதுல ருகூல துஆ கேட்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாளை மறுமையில யமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலையை பார்த்து சொன்னாங்க, அந்த மலையை போல இபாதாத்துகளை கொண்டு வருவாங்க, ஆனா அந்த எல்லா இபாதாத்துகளையும் அல்லாஹ் தவிடுபுடி ஆக்கிடுவார், சுக்குனூர் ஆக்கிடுவார். சஹாபாக்கள் பயந்தாங்க, அஞ்சினாங்க, யார் சொல்றாங்க, யார் யார் சொல்றாங்க, அவங்க வித்தியாசமான ஒரு சமூகமா, இல்ல உங்களே உள்ளவர்கள் தான், அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க, இல்ல இல்ல அவங்க இபாதாத்துகள் செய்வாங்க, நல்ல விஷயங்கள் செய்வாங்க, தனிமை 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 என்று வரும் போது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் செஞ்சிருவா, ரூம்ல தனியாக இருக்கிறாங்க, போன் கையில யாரும் இல்ல, இல்ல ரூம் அதாவது எங்கேயாவது தனியாக இருக்கிறாங்க, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், இந்த நேரத்துல அவங்க பாவத்தை செஞ்சிருவாங்க. அதனால இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் அவங்களோட இபாதாத்துகளை சுக்குநூர் ஆக்கிடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் ஏன் இரண்டாவது தௌபாவை பத்தி சொன்னேன் என்றால், குர்ஆன்ல அல்லாஹ் மரணிக்க கூடியவர்கள் கேட்கக்கூடிய அதாவது இன்னொரு அமல் என்ன தெரியுமா, நான் ஆரம்பத்தில் பயான்ல சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன், 3 வகையான இபாதாத்துகளை மௌத்தாகும் போது யாரெல்லாம் கேட்பார்களோ அவர்கள் பாவி என்பதற்கு அடையாளம். அதில் முதலாவது ஒரு அமல் தான், சாலிஹான இபாதாத்துகள் செய்ய யாரு கேட்பார்களோ அவர்கள் பாவிகள். இரண்டாவது குர்ஆன் சொல்லுது, வலைசதி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதுஹும் அல்மௌத் கால இன்னி துபுது அல்ஆன் வலல்லதீன யமூதூன வஹும் குஃபார். மரணிக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் யாரு தௌபா செய்வார்களோ, பாவ மன்னிப்பை கேட்பார்களோ, எந்த ரப்பு மன்னிப்பேன் என்று சொன்னானோ அந்த ரப்பு சொல்கிறான், நான் மன்னிக்க மாட்டேன், அல்லாஹ் ரெண்டு சந்தர்ப்பத்துல மன்னிக்க மாட்டான். ஒன்று தொண்டைக்குழைக்குள்ள ரூஹ் சக்ராத்துடைய கட்டம் கர்கராவுடைய நேரத்தில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தௌபாவுடைய வாயிலை அல்லாஹ் பூட்டி விடுவான், அல்லாஹ் மூடி விடுவான். அதே மாதிரி சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் போது தௌபா செய்வார்கள், அப்பொழுதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இப்பொழுது மன்னிப்பதற்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான், நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். நாம் எல்லாம் குடும்பத்திலிருந்து என்னுடைய முசல்லா வீட்டிலிருந்து அல்லாஹிடத்தில் தௌபா செய்வோம், அல்லாஹிடத்தில் மன்னிப்பை கேட்போம், அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவார். இது எப்படிப்பட்ட பாவம்? ஹுகூகுல் இபாத், அதாவது ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் உள்ள அந்த தவறுகளை தான் மன்னிப்பானே ஒழிய, ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு தவறு செய்தால் அதை அல்லாஹ் அந்த பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். சில முக்கியமான விடயங்களை வாலிப பெண்களுக்கு, இணையதளங்களை பாவிக்கக்கூடிய, சோசியல் மீடியாவை பாவிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து மிக முக்கியமான ஒரு விடயத்தை வினயமாக சொல்கிறேன், மிக கவனமாக கேளுங்கள். சஹாபாக்களுடைய ஹதீஸ்களை எடுத்து பாருங்கள். இந்த எல்லோருக்கும் உள்ள ஒரு ஆசை என்ன சொன்னால், மற்றவர்களுடைய குறையை பரத்தி, மற்றவருடைய குறைகளை வெளிப்படுத்தி, அந்த தரீகா, அந்த ஜமாத், இந்த இந்த தப்லீக் ஜமாத், இந்த இந்த தௌஹீத் ஜமாத், இந்த தரீகா என்று சொல்லி ஒவ்வொருவருடைய குறையையும் நாங்களே இஷ்யூ பண்றோம். இன்னைக்கு சிசிடிவியை ஏன் போட்டிருக்கிறோம்? எங்கட வீட்டு எங்கட வீட்டு சூழல்களை பாதுகாப்பதற்கு. ஆனால் அந்த சிசிடிவியில பாதையில ஒருவர் செய்த தவறு எங்களுக்கு கிடைக்குது, இதை நாங்க என்ன செய்யறோம்? பகிரங்கமாக அதை கட் பண்ணி, அதாவது MP4, அதாவது என்ன செய்யறோம், அதை அதை கன்வெர்ட் பண்ணி FB-ல போட்டுட்டுறோம். பல பேருக்கு ஷேர் பண்றோம், இன்னொருடைய குறைய நாங்க மானபங்கப்படுத்துகிறோம், இன்னொருடைய குறைய வெளியாக்குறோம். இன்றைக்கு இன்றைக்கு அந்நிய சமூகம் எங்களை கை நீட்டி பேசுறாங்க, எங்கள் மீது பழி சுமத்துறாங்க. அதை நான் தவறுனு சொல்லல, அவர்கள் பழி சுமத்துவதற்கு யாரு காரணம், இதற்கு யாரு யாரு காரணமாக அமைகிறோம்? எங்கட சமூகத்தை நாங்களே காட்டி கொடுக்கிறோம், எங்கட சமூகத்துடைய குறைகளை நாங்களே வெளிப்படுத்துகிறோம். கண்ணியமான சகோதரர்களை, முடியுமான அளவுக்கு இந்த குறைகளை மறைப்போம் என்றால் பிரச்சனைகள் இல்லாமல் போயிடும். ஒரு இடத்துல நடக்கக்கூடிய சிறிய ஒரு தவறை நாங்கள் காட்டுறதால இலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய மாற்றுமத இனத்து நல்லவர்கள், அவர்களுக்கு கோபம் வருவது. ஏன் இந்த முஸ்லீம்கள் சொல்றதை கேட்கிறாங்க? இல்ல, எல்லாரும் கேட்கிறாங்க. ஒருவர் இருவர் செய்யற தவற நாங்கள் எடிட் பண்ணி போடுறதுனால இன்றைக்கு முழு இஸ்லாமியர்களும் முழு இஸ்லாமிய உம்மாவும் தவறு செய்ததாக இந்த சமூகங்கள் பார்க்குது. ஆனா சஹாபாக்களுக்கு ஒரு நல்ல இருந்தது, நல்ல ஒரு பண்பை சொல்கிறேன். சஹாபாக்கள் எப்பொழுதும் யாருடைய குறையும் வெளிப்படுத்தியது கிடையாது. நீங்கள் சகையான எல்லா ஹதீஸ்களையும் எடுத்து பாருங்கள், ஒரு சஹாபி கூட இன்னொரு மனிதனுடைய குறைய, இன்னொரு சஹாபியுடைய குறையை ஒருபோதும் சொன்னது கிடையாது, அவர்களுடைய பேரை கூட வெளிப்படுத்தியது கிடையாது. நாம் ஒருவருடைய குறையை கண்டால் அவருடைய வீடு, அவருடைய பெயர், அவருடைய ப்ரொஃபைல், அவருடைய போட்டோ, அவர் எந்த நாடு எந்த ஊரை சேர்ந்தவர், அவருடைய முழு வம்சா வழியையும், அவருடைய முழு அதாவது எல்லா பயோடேட்டாவையும் இணையதளங்களில் போட்டு அவளை கேவலப்படுத்தி விடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து ஒரு பெண்மணி வருகிறார், ஜுஹைனா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, யார சூழல்லா, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், நான் தவறாக நடந்து விட்டேன், ஆதாரம் என்ற வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை நான் கட்டும் தடுத்திருக்கிறேன், நான் ஹம்லாக இருக்கிறேன், அதுதான் காரணம், அதுதான் ஆதாரம். யார சொல்லலாம், பல சஹாபாக்கள் இருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் என்னிடத்தில் வா, 9 மாதம் 10 மாதத்துக்கு பின்னால் அந்த பெண்மணி வருகிறார், யார சொல்லலாம், குழந்தையை ஈன்றெடுத்துட்டேன், பெற்றெடுத்துட்டேன், இப்பொழுது எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கள், நான் விபச்சாரம் செய்திருக்கிறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குழந்தை பால் குடிப்பதை மறந்ததற்கு பின்னால திருப்பி வா. கிட்டத்தட்ட சுமார் 2 வருடத்துக்கு பின்னால் அந்த பெண்மணி மீண்டும் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது ஹத்தை நிறைவேற்றுகிறார். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதருடைய மஜ்லிஸ்க்கு வந்து போகக்கூடிய பெண்ணாக இருந்தார். ஆனா இந்த ஹதீஸ் அறிவிப்பது யாரு தெரியுமா? இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸஹீஹான ஹதீஸ். ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த பெண்ணுடைய பேரை ஹதீஸ்ல நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த பெண்ணுடைய பேரை ஹதீஸ்ல எங்கேயும் உங்களால் பார்க்க முடியாது. இந்த பெண்ணுடைய குறை என்ன நடந்த சம்பவத்தை விளங்கப்படுத்தினாங்களே ஒழிய இந்த பெண்ணுடைய பேரை பகிரங்கப்படுத்தல. இன்னொரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, புகாரியில வரக்கூடிய ஹதீஸ். ஒரு கிராமப்புற அரபி ஒருவர் வந்து நடு மஸ்ஜிதில சிறுநீர் கழிக்கிறார். இந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்திலிருந்து அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். எல்லா சஹாபாக்களும் அதாவது கோபப்பட்டாங்க, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில சிறுநீர் கழித்துட்டாரு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் விட்டுடுங்க, அந்த இடத்தை சுத்தப்படுத்துங்க,
தவறு செஞ்சவர் அழைத்து சொன்னாங்க, மஸ்ஜித் என்பது குர்ஆன் ஓதக்கூடிய இடம், தொழக்கூடிய இடம், ஜிக்ர் செய்யக்கூடிய இடம், மஸ்ஜிதில் சிறுநீர் கழிக்க கூடாது. இந்த மனிதன் இந்த இந்த கிராமப்புற அரபு எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தாங்க, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனா ஹதீஸ் ஒரு கிராமப்புற அரபி வந்தார் என்று தான் இருக்கிறே ஒழிய இந்த கிராமப்புற அரபியுடைய பெயர் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது, எங்கேயும் பதிவு செய்யப்பட்டில்லை. இன்னொரு தடவை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு சஹாபி, இன்னி அஸப்து தம்பன் அதீபன், நான் பெரும் ஒரு பாவத்தை செஞ்சேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஆனா பாவம் செஞ்ச மனிதனுடைய பெயரை எங்கேயும் சொல்லப்படல. இன்னொரு தடவை உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், மக்சூமியா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் களவெடுத்துட்டா, மக்சூமியா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் திருடிட்டா. அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களோட போன் நம்பரை கேட்கல, வீட்டு அட்ரஸ் கேட்கல, எங்க திருடினாங்க, எப்படி திருடினாங்க, அவங்களோட வாப்பட பேர் என்ன, உம்மட பேர் என்ன, அவங்களோட பயோடேட்டா எடுத்து எங்களை போல பேஸ்புக்ல போடல், அதாவது பேஸ்புக் இல்ல, அந்த காலத்து உதாரணத்தை சொல்ற, அந்த காலத்துல பல பேர்கிட்ட பரத்தல்ல, அதை ஷேர் பண்ணல. நாங்க ஒரு குறைய கண்டா, ஒரு ஒரு மாற்றுமை இனத்தினுடைய குறைய கண்டா, ஒரு இஸ்லாமியுடைய குறைய கண்டா, ஒரு தரீக்காவாதியுடைய குறைய கண்டா, ஒரு ஜமாத்தினருடைய குறைய கண்டா, அல்லது ஒரு எங்களுக்கு பிடிக்காத மனிதனுடைய குறைய கண்டா, நாங்க அந்த மனிதனை அதாவது கீறி கிழிக்கிறோம், அவர் அவருடைய குறைய பேரை போட்டு அவரை பகிரங்கப்படுத்துகிறோம், மானபங்கப்படுத்துகிறோம். கண்ணியமான சோலை, இதற்கு நானும் நீங்களும் எப்படி மன்னிப்பை கேட்க போறோம், யாரிடத்துல மன்னிப்பை கேட்க போறோம், அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியுமா, முடியாது. நாம் ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு செஞ்ச தவறுக்கு அடியாரிடத்தில் தான் கேட்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்சூமியா கோத்திரத்தை சார்ந்த பெண்ணுக்கு ஹத்தை நிறைவேற்றினார்கள், தண்டனையை கொடுத்தார்கள். இந்த ஹதீஸ் ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அந்த பெண்ணுடைய கை துண்டிக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த பெண் திருமணம் செய்தார், அந்த பெண் மதீனாவுக்கு எங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகக்கூடிய பெண்ணாக இருந்தார், ஆனா ஹதீஸ் கிரந்தத்துல எங்கேயும் அந்த பெண்ணுடைய பெயர் பதிவு செய்யப்படல, எங்கேயும் அந்த பெண்ணுடைய பெயர் பதிவு செய்யப்படல. இன்னொரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு வாலிப சஹாபி வாரம், வாலிப சஹாபி, வாலிபர்களே, வாலிப பெண்களே, இந்த சஹாபாக்களுடைய இந்த அஹ்லாக்க நற்குணங்களை பாருங்க, எவ்வளவு அழகாக நடந்து கொண்டாங்க. ஒரு வாலிப சஹாபி வாரார், யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதித்தாங்க, சொல்வதற்காக வேண்டி அல்ல, ஜிக்ர் செய்வதற்காக வேண்டி அல்ல, குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி அல்ல, விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதித்தாங்க, பாவம் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபரை அழைத்தார்கள். அந்த வாலிபர்கள், அந்த வாலிபர் இரண்டு சஹாபாக்களுக்கு மத்தியும், அது பல சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லோருக்கும் மத்தியில் நடந்து வருகிறார். இந்த ஹதீஸ் அறிவிப்பது யாரு, அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி அல்லாஹுடைய தூதர் சில விடயங்கள் அந்த சஹாபியோட பேசிட்டு அந்த சஹாபி தௌபா செய்கிறாரு, இனி அந்த தவறு செய்ய மாட்டேன் என்று சொல்லிட்டு அந்த வாலிபர் போறாரு. இந்த ஹதீஸ் அறிவிப்பது யாரு தெரியுமா, அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு. பல சஹாபாக்கள் பார்த்தாங்க இந்த இந்த பாவத்தை செய்ய அனுமதி கேட்டு வர, ஆனா ஹதீஸ்ல எங்கேயும் அந்த வாலிபருடைய பெயர் பதிவு செய்யப்படல். இப்படி ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் எவ்வளவு அழகாக நடந்து கொண்டாங்க, மற்றவர்களுடைய குறைய வெளிப்படுத்தல பயந்தாங்க, ஹதீஸ்ல கூட பயந்தாங்க, நாங்க மற்றவர்களுடைய குறைய மறைத்தோம் என்றா எங்களோட குறைய அல்லாஹ் மறைப்பார், மற்றவருடைய குறைகளை பகிரங்கப்படுத்தினால், மானவங்கப்படுத்தினால், இழிவுபடுத்தினால், நடு வீட்டில் இருந்தாலும் எங்களை அல்லாஹ் நிச்சயமாக கேவலப்படுத்துவார். கண்ணியமான சகோதரர்களே, சிலர்கள் முன்வைக்கலாம், அதாவது இரண்டு சில ஹதீஸ்களில் சில சஹாபாக்கள் உதாரணமாக இன்னொரு மாஇஸ் ரலியல்லாஹுடைய பேர் ஒரு தவறு செஞ்ச தவறு செய்தால் அவருடைய பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதே மாதிரி ஹாத்திப் இப்னு பல்தா ரலியல்லாஹுடைய பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், இவர்களுடைய பேர் ஹதீஸில் வந்திருக்கத்தானே, அது வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய பெயரை தன்னுடைய நாவால் மொழிந்தார்கள். இந்த ஹாத்திப் யாரு தெரியுமா, இந்த மாஇஸ் யாரு தெரியுமா என்று சொன்னதினால சஹாபாக்கள் அவர்களுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் பாவம் தவறுகள் செய்த யாருடைய குறையும் அம்பலப்படுத்தது கிடையாது. கண்டிமா ஷோல வீட்டில இருந்து சும்மா தான் இருக்கிறோம் என்பதற்காக வாட்ஸ்அப்லயும் எஃபிலையும், அதாவது எங்களை பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் யூடியூப்லயும் மற்றவர்களுடைய குறைகளை ஷேர் பண்ணுவதை விட்டும், மற்றவர்களை மாற்றுமத இனத்தவர்களுடைய குறையாக இருக்கலாம், அது இஸ்லாமியுடைய குறையாக இருக்கலாம், யாருடைய குறையாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய தகவல்களை பார்ப்போம், முடிந்தால் டிலீட் பண்ணுவோம், எங்களுடைய இந்த விரட்களால யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, அப்ப யார் நாங்க தௌபா செய்வோம், தௌபா தௌபா அல்லாஹ்விடத்தில் கேட்போமோ அவர்கள் பாவி என்பதற்கு அடையாளம் என்பதாக குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. அதே மாதிரி கண்ணியமான சகோதரர், நல்ல ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம், அல்லாஹ் எங்களுக்கு தந்த வெல்த், எங்களுக்கு தந்த பணம், ஜகாத் வேற சதகா வேற. ரமலானுக்கும் ஜகாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நிறைய பேர் நினைச்சிருக்கிறது ரமலான் வந்தா தான் ஜகாத் கொடுக்கணும் என்று. ஜகாத்துக்கும் ரமலானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஜகாத் எப்பொழுது ஒரு வருடம் பூர்த்தி ஆகுதோ அந்த நிலைமையில நாங்க ஜகாத்து கொடுக்கறது. அது முஸ்லிம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்யறது, எந்தெந்த கூட்டத்துக்கு உதவி செய்யணுமோ அந்த கூட்டத்துக்கு உதவி செய்வோம். எங்களுடைய சதகா, எங்களுடைய சதகாவுடைய பணத்திலிருந்து அது முஸ்லிம்கள் மட்டுமல்ல, எங்களுக்கு ஏசுறாங்க, எங்களை கேவலமாக பேசுறாங்க என்பதற்காக வேண்டி நாங்கள் தர்மம் செய்வது நிறுத்திவிடக் கூடாது. ஏன் ஹதீஸ்களில் பார்க்கிறோம், தர்மத்தின் மூலம் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக்க முடியும். ஒரு விபச்சாரி தர்மத்தினால் திருந்திருக்கிறார், ஒரு கள்ளன் தர்மத்தினால் திருந்திருக்கிறார், ஒரு பணக்காரன் தர்மத்தினால் திருந்திருக்கிறான், கஞ்ச மனிதன். இது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப ஒரு தர்மத்தின் மூலமாக கெட்டவர்கள் நல்லவர்களாக மாறக்கூடும். ஆனால் மிக வினயமாக கேட்கிறார், முடியுமான அளவுக்கு தேவைக்கு நாங்கள் ஒரு போட்டோ எடுப்பது வேற, ஆனா ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து அதை கொடுக்கும் பொழுது அதாவது அவர்களை வீடியோ எடுத்து போட்டோவை எடுத்து நாங்கள் எஃபில வாட்ஸ்அப்ல போட்டு அவர்களுடைய மானபங்கத்தை அவருடைய மானத்தை போக்கிடுவான். வறுமையினால் தன் கையேந்திரார்கள், இருந்தால் யாருமே கையேந்து போறது கிடையாது. கொடுக்கின்ற தர்மத்தை அல்லாவுக்காக கொடுப்போம். எங்களுடைய சதக்காக்களில் இருந்து முடியமான அளவுக்கு இன்னைக்கு பக்கத்து வீட்டுல பணமுள்ளவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவங்களோட வீட்டுக்கு தேவையான பொதிகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி முடியமான அளவுக்கு சட்டத்தை மதித்து, நாட்டுடைய சட்டத்துக்கு அதாவது புறம் இல்லாமல் முடியமான அளவுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை பக்கத்து வீட்டாருக்கு, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், நண்பர்கள் உறவினர்கள், எங்களோட உறவுகள்ல நிறைய பேர் கஷ்டத்தோட துன்பத்தோடு இருப்பாங்க, முடியமான அளவுக்கு நாங்க ஒரு பொருளை வாங்கும் போது அவர்களுக்கும் சேர்த்து வாங்குறது, முடியமான அளவுக்கு எங்களால் அவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்வதற்கு முயற்சி செய்யறது. குர்ஆன்ல பல இடங்கள்ல தர்மத்தை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நேரம் இடம் கொடுக்காது, இறுதியாக அதை சொல்லி முடிக்கிறேன், சதகாவை மறந்துட வாணும். எல்லா நான் சென்ற பயான்ல கூட சொன்னேன், வீட்டுக்கு முன்னால் ஒரு உண்டியல் ஏற்பாடு செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் உங்களால் முடிந்த சதக்காக்களை அந்த உண்டியல்ல போடுங்க. என் வெளியில போக முடியாது, அது அந்த பணங்களை குறிப்பிட்ட நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல முழு பணத்தையும் சேகரிச்சு உங்களால் முடிஞ்ச ஒரு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க. நிறைய மக்கள் சாப்பிட முடியாம துன்பத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட மக்களை தேடி போய் உதவி செய்யுங்க. ஏன் குர்ஆன் தெளிவாக சொல்லது, தர்மம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரை பார்த்து சொல்ற, நீங்க பயப்பட வேண்டாம், உங்களுக்கு எந்த விதமான சோதனைகளும் வராது. நீங்க ஏழை எளிய மக்கள், அது பௌத்த சகோதரராக இருக்கலாம், கிறிஸ்தவ சகோதரராக இருக்கலாம், இந்து சகோதரராக இருக்கலாம், முஸ்லிமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் மனிதாபிமானத்தோடு அவர்களை உங்களுடைய ஒரு உடன்பிறவா சகோதரன் எண்ணி நீங்க தர்மம் செய்யுங்க. தர்மம் செய்யக்கூடிய யாரையும் அல்லாஹ் ஒரு போதும் கைவிட மாட்டான். அவர்கள் எங்களுக்கு ஏசுறாங்க, எங்களை கேவலமாக பேசுறாங்க, சிலர்கள் தர்மம் செய்ய வேண்டாம் என்று என்ன செய்யறாங்க, ஒதுக்குறாங்க. இல்ல இல்ல, முடியமான அளவுக்கு எல்லோருக்கும் சமமாக உதவி செய்வோம். அதாவது சமூக அக்கறையோட, சமூக பற்று, சமூக சிந்தனை, சமூக சேவைகள் அதிகமாக செய்வோம். இதை செய்வதனால் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பாக்கியங்கள் என்ன தெரியுமா, யாரெல்லாம் தர்மம் செய்வார்களோ முதலாவது அவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைக்கும். சதகா செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைக்கும். இரண்டாவது, நரக நெருப்பை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுகிறார். மூன்றாவது, அல்லாஹுடைய கோபம், அல்லாஹுடைய கோபம் தர்மத்தின் மூலமாக இல்லாமல் போய்விடும். நான்காவது, நாம் செய்யக்கூடிய சிறிய தவறுகள், சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நாளைய கியாமத்துடைய நாளையில சிலர் 13 கூட்டத்தினருக்கு அல்லாஹ் அருட்சுடைய நிலை கொடுப்பான். அதில் ஒருவர் யாரு தெரியுமா, அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தவர், அவர் நாளை மறுமையில் அரிசியுடைய நெல்லுக்கு கீழால் இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே மாதிரி கொடிய நோய்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எங்களுக்கு பசியில் இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்களுக்கு என்ன என்ன நோயாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சதக்காக்களை கொடுத்து நோய்க்கு ஷிஃபாவை தேடிக்கொள்ளுங்கள், நோய்க்கு மருந்தை சதக்காவை கொண்டு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதே மாதிரி ஏழாவது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கெட்ட மௌத்து வராது, கெட்ட மரணங்கள் எங்களுக்கு ஒருபோதும் வராது தர்மம் கொடுப்பதினால், சதகா கொடுப்பதினால். அதே போன்று எங்களோட உள்ளத்தில் அமைதி இல்லையா, எங்களோட உள்ளம் அதாவது எங்களுக்கு அதிகமாக கோபம் வருவதா, எங்களோட உள்ளத்தில் அமைதி இல்லையா, அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க தர்மம் கொடுங்க, உங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் அமைதியை ஏற்படுத்துவான். ஒவ்வொரு காலையிலும் யார் தர்மம் செய்வார்களோ அதாவது அல்லாஹுடைய ரஹ்மத்தான மலக்குமார்கள் எங்களுக்காக துவா பிரார்த்தனை செய்வார்கள். அதே மாதிரி நாளை கியாமத்து நாள் பாபு சதகா இந்த வாயிலால் சுவர்க்கத்துக்கு பிரவேசிக்கப்படுவார்கள். அதே மாதிரி இந்த சதகா நாளை மர்மின் அல்லாஹிடத்தில் ஷஃபாஅத் செய்யும். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கெட்டவர்கள் திருந்துவதற்கும் காரணமாக அமையும். அப்ப இந்த தர்மம் பல வகையான ஃபாயிதாக்களை பிரயோஜனங்களை எங்களுக்கு தருகிறது. நான் ஏன் மூணாவது தர்மத்தை பற்றி பேசுகிறேன் என்றால், சக்கராத்துடைய நேரம், கர்கராவுடைய நேரம், மனிதன் அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடிய அடுத்த இபாதத் என்ன தெரியுமா? فَيَقُولَ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَىٰ أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّكَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ فَأَصَّدَّكَ وَأَكُن مِّنَ يَا اللَّهِ தர்மம் செய்வதற்கு சதகா செய்வதற்கு அவகாசம் தா, சதகா செய்வதற்கு அவகாசம் தா. கண்ணியமான சகோதரர்களே, அந்த நேரத்தில் அவகாசம் கேட்டவன் பாவி என்பதற்கு அடையாளம், கெட்டவன் என்பதற்கு அடையாளம். கண்ணியமான சகோதரே, இந்த பயானுடைய சுருக்கம் என்னென்றா, சக்கராத்துடைய நேரத்தில் யாரெல்லாம் நல்ல அமல் செய்வதற்கு அவகாசம் கேட்பார்களோ, தௌபா செய்வதற்கு அவகாசம் கேட்பார்களோ, தர்மம் செய்வதற்கு அவகாசம் கேட்பார்களோ, அவர்கள் இந்த மூன்று இபாதத்தையும், தர்மம் செய்வதற்கு, தௌபா செய்வதற்கு, சாலிஹான இபாதத்துகள் செய்வதற்கு இப்பொழுது அல்லாஹ் நல்லொரு அவகாசத்தை தந்திருக்கிறார். குடும்பத்தோடு செய்யலாம், பிள்ளைகளோடு உட்கார்ந்து செய்யலாம், வீட்டில் இருந்து கொண்டு எங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நல்ல ஒரு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த இபாதத்துகளை நாம் அதிகமாக செய்யும் போதே வரக்கூடிய எல்லா வகையான சோதனைகளும் இல்லாமல் போய்விடும். நமக்கு மட்டுமல்ல, நம் உறவினர்கள், நம் மாற்று மத இனத்தவர்கள், நம் எல்லோருக்கும் அல்லாஹுடைய உதவி பொதுவாக இறங்கும். அல்லாஹிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம், தௌபா செய்வோம், சாலிஹான இபாதத்துகளை செய்வோம், தர்மம் செய்வோம், அதிகமாக இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் செய்வோம். பயங்கரமான சூழ்நிலையில் இருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், என்னோட பாவங்களை, குற்றங்களை மன்னித்திரியா அல்லாஹ், உன்னுடைய அன்ப, உன்னுடைய ரஹ்மத்த, உன்னுடைய திருப்பியை நம்மளுக்கும் தந்திரியா அல்லாஹ். இப்படியான நல்ல விஷயங்களையா அல்லாஹ் பேசுவது மட்டுமல்ல, எங்களோட வாழ்க்கையில முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பை தந்திரியா அல்லாஹ். யாழ்ல எங்களை பாவங்களை, குற்றங்களை மன்னித்திரியா அல்லாஹ், எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், அவர்களுக்கு ரஹ்ம செய்தியா அல்லாஹ், எங்களோட யாழ்ல உடன் பிறந்த சகோதரர்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ், பூரா முஸ்லீம்களுடைய பாவங்களை, குற்றங்களை மன்னித்து அவர்களுக்கு ரஹ்ம செய்தியா அல்லாஹ், எங்களோட மனைவி மக்களுக்கு ரஹ்ம செய்தியா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகளுக்கு ரஹ்ம செய்தியா அல்லாஹ், கடல் இல்லாத வாழ்க்கை தந்திரியா அல்லாஹ், நோய் இல்லாத வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ், ஆமாக்களில் இபாதாத்துகளில் ஆசைய ஆர்வத்தை தந்திரியா அல்லாஹ், இந்த மோசமான நோயை விட்டுமியா அல்லாஹ், எங்களை நாட்டையும் எங்களை நாட்டு மக்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ், ஒவ்வொரு இஸ்லாமியர்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ், இந்த மோசமான வைரஸை விட்டுமியா அல்லாஹ், முழு உலக மக்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ், உன்னுடைய உதவியை தாயா அல்லாஹ், உன்னிடத்திலிருந்து நாங்கள் உதவியை எதிர்பார்க்கிறோம் யா அல்லாஹ், உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ், உன்னை தவிர எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா அல்லாஹ், உன்னிடத்திலே நாங்கள் யாசகம் கேட்கிறோம் யா அல்லாஹ், எங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ், கெட்ட மூத்த தந்திராதையா அல்லாஹ், நல்ல மூத்த தாயா அல்லாஹ், சாலிஹான மூத்த தாயா அல்லாஹ், இந்த வைரஸால பாதிக்கப்பட்டு யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்களுக்கு ரஹ்ம செய்தியா அல்லாஹ், உன்னுடைய உதவியை கொடுத்திரியா அல்லாஹ், குறிப்பாக அந்த இஸ்லாமிய இரண்டு சகோதரர்களுக்கும் யா அல்லாஹ், அவருடைய கபரை வெளிச்சமாக்குறியா அல்லாஹ், ஷஹாதத்துடைய அந்தஸ்து கொடுத்திரியா அல்லாஹ், மறுமையில் உன்னுடைய தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ், மேல இந்த நாட்டில் இந்த கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த ஒவ்வொரு சகோதரருக்கும் பூரண நிவாரணத்தை கொடுத்திரியா அல்லாஹ், பூரண ஷிஃபாவை கொடுத்திரியா அல்லாஹ், மீதமுள்ள எல்லோரும் இந்த நோயை விட்டு அதாவது பாதுகாத்திரியா அல்லாஹ், அவர்கள் அனைவருக்கும் பூரண ஆரோக்கியத்தை, உடல் தேக ஆரோக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஹைர்கள் இந்த நலவுகளை கேட்டார்களோ அப்படிப்பட்ட அனைத்து ஹைர்கள் நலவுகளையும் தந்திரியா அல்லாஹ், எந்த ஷர்ரு பலாய் முசீபத்துகள், பித்னாக்கள், சோதனைகள், பாவங்கள், குற்றங்கள், தவறுகளை விட்டும் யா அல்லாஹ், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டும் யா அல்லாஹ், மோசமான நோய்களை விட்டு பாதுகாப்பு தந்தார்களோ அப்படிப்பட்ட எல்லா வகையான சோதனைகள் இருந்தும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பரம்பரையும் பூரா இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ். இந்த இடத்துல இந்த 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 யாழ்ல நல்ல கர்மங்களில் யாரெல்லாம் ஒன்று கூடி கேட்டுக் கொண்டிருக்கிறோமோ நல்ல சாலிஹான மௌத்துகளை தந்து நாளை கியாமத்து நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையே ஜன்னத்தில் பிரதோஷத்துக்கு நுழையக்கூடிய வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை தந்தியா அல்லாஹ், உன்னுடைய லிக்கா சந்திப்பையும் உன்னுடைய ரிலா திருப்பரத்தத்தை அடையக்கூடிய வாய்ப்பை தந்தருள் புரிவாயாக. ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா ஹபீபிகல் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பி அஜ்மயீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
குல் லில் கௌனி வ குல் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www. acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.